அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 15 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணையை இந்திய உச்சநீதிமன்றம் வேறு அமர்வுக்கு மாற்றியமைத்திருப்பது குறித்த செய்திகள். இலங்கைக்கு இந்திய அமைதிப்படையை அனுப்பியது மிக உயர்மட்டத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்று இந்திய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதியும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சருமான வி கே சிங் விமர்சித்திருப்பது குறித்த விவாதம்.
ஆர்மிக்குள்ளேயே வெளிநாட்டில் நடத்த வேண்டிய ஆபரேஷன்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த அந்த அதுவரையில் அணுகுமுறை ஒரு ஓரளவு சரியா இல்லை. விளைவுதான் ரெண்டாவது
இந்தியாவில் அகழ்வாய்வாளர்கள் துணை கண்டத்தின் மிக பழமையான நாகரீகம் நிலவிய காலமான ஹரப்பா நாகரிக காலத்தை சேர்ந்த மனித எலும்புக்கூடுகள் 4 தோண்டி எடுத்திருப்பது குறித்த ஆய்வு கண்ணோட்டம்.
இந்த ஸ்கெல்டன் ரிமைன்ஸ் வச்சு இந்த நிறைய வந்து இந்த சிவிலைசேஷன் எப்படி இருந்தது, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், நேச்சர் ஆஃப் லேபர், அவங்களோட ஸ்டேச்சர், அவங்க ஃபேஸ் எப்படி இருந்தது
ஆகியவற்றை கேட்கலாம்.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கூகுள் நிறுவனம் இணையதள தேடல்களின் பொழுது தான் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்னிறுத்தி வர்த்தக நடவடிக்கைகளை தனக்கு சாதகமாக அமைத்துக் கொண்டது என்று ஐரோப்பிய ஒன்றியம் முறைப்படி குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. 5 நடைபெற்ற விசாரணைகளை அடுத்தே இந்த நடவடிக்கை வந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக கூகுள் நிறுவனம் பல பில்லியன் டாலர்களை அபராதமாக கட்ட நேரிடலாம். ஐரோப்பாவில் இணையதள தேடல்களில் 90% கூகுள் தளங்கள் மூலமாகவே நடைபெறுகின்றது. தனது தளத்தின் மூலம் தேடல் நடைபெறும் பொழுது தனது பொருட்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் வகையில் கூகுள் நடந்து கொண்டது கவலை அளிக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் வர்த்தக நடைமுறைகளை நெறிப்படுத்தும் ஆணையத்தின் தலைவர் கூறுகின்றார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல கூகுளுக்கு 10 காலம் அவகாசம் உள்ளது. ஆனால் குற்றச்சாட்டுகளை கூகுள் நிராகரித்துள்ளது.
கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ராணுவ நிலைகள் மீது ஃபார்க் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 10 படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கிளர்ச்சியாளர்கள் வெடிப்பொருட்களையும் கைக்குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியுள்ளனர் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா அரசாங்கத்திற்கும் ஃபார்க் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் பின்னணியில் அவர்கள் கியூபாவில் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகிறார்கள். கொலம்பியா அதிபர் ஜுவான் மானுவேல் சாந்தோஸ் தனது ட்விட்டர் பதிவினூடாக தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதோடு படையினரின் மரணத்திற்கு வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார்.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் யுக்ரைன் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் உயிரிழந்தவர்களின் எச்சங்களை தேடும் பணி இந்த வாரம் மீண்டும் தொடங்க உள்ளது. பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக தேடுதல் நடவடிக்கை மீண்டும் நடைபெறவுள்ளது. யுக்ரைனிய இராணுவத்திற்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே விமானம் வீழ்ந்த இடத்திற்கு அருகே கடும் சண்டைகள் நடைபெற்று கொண்டிருந்ததால் இந்த தேடுதல் நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. ஆம்ஸ்டர்டாமிலிருந்து புறப்பட்ட அந்த விமானத்தில் உயிரிழந்தவர்களில் 298 பேர் டச்சு நாட்டை சேர்ந்தவர்கள்.
உலகின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து அதிகரித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் விலை குறைப்பாலும் நாணய சந்தை மற்றும் வட்டி வீதங்களின் குறைப்பாலும் உலக கட்டமைப்பு பலவீனப்பட்டு வருவதாக அறிக்கையொன்றின் மூலம் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. எண்ணெய் விலை குறைப்பானது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டுமென்றாலும் எண்ணெய் ஏற்றுமதியை நம்பியிருக்கும் வளர்ந்து வரும் சந்தைகளான பிரேசில், நைஜீரியா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலரின் மதிப்பு உயர்வானது டாலர்களை கடனாக வாங்கியுள்ள நிறுவனங்களுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளது.
ஐரோப்பாவில் தஞ்சம் கோரும் நோக்கில் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி கடல் மார்க்கமாக வருவோர் உயிருக்காக போராடும் வேளையில் அவர்களின் உயிரை காக்க கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. அவ்வகையில் ஆப்பிரிக்காவிலிருந்து பயணித்த ஒரு படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 400 பேர் கடலில் மூழ்கியிருக்கக்கூடும் என்று அச்சங்கள் எழுந்துள்ள நிலையிலேயே ஐநாவின் இந்த கோரிக்கை வந்துள்ளது. குடியேறிகளை ஆபத்திலிருந்து காப்பதற்கு உரிய தற்பொழுதைய திறன் போதுமானதாக இல்லை என்று அகதிகள் நலன்களுக்கான ஐநாவின் ஆணையாளர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
இந்தோனேசிய பணிப்பெண் ஒருவருக்கு சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் தமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமது நாட்டுக்கான சவுதி தூதரை இந்தோனேஷியா அழைத்துள்ளது. சிட்டி சினாப் துஹ்ரி ரூபா என்ற இந்த பெண் 1999 தனது முதலாளியை அடித்தும் குத்தியும் கொலை செய்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மதினாவில் வைத்து சிறைச்சேதம் செய்து அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என சவுதியின் அரச ஊடக சேவையொன்று தெரிவித்துள்ளது. சவுதியின் சட்டத்தின்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் பெரியவர்களான பிறகு அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதா அல்லது மன்னிப்பு வழங்குவதா அல்லது கொலைக்கு ஈடாக நட்டையீடு பெற்றுக்கொள்வதா என்பதை தீர்மானிப்பார்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணையை இந்திய உச்சநீதிமன்றம் வேறு அமர்வுக்கு மாற்றி அமைத்து இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை மாற்றி அமைக்க கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை கூடுதல் நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வுக்கு மாற்றி அமைக்க கோரி உத்தரவு வெளியாகியுள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் இன்று புதன்கிழமை தீர்ப்பு வெளியாகும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்து வந்த அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதிகள் எம் பி லோக்கூர் மற்றும் ஆர் பானுமதி ஆகியோருக்கு இடையே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவிய காரணத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்புகளை அளித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங்கை கர்நாடக அரசு நியமிக்கவில்லை, மாறாக தமிழக அரசின் முதன்மை செயலாளர் வெளியிட்ட உத்தரவின் பேரில் தமிழக லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம்தான் பவானி சிங்கை நியமித்தது என்பது உள்ளிட்ட கருத்துக்களை கூறியுள்ள நீதிபதி எம் பி லோக்கூர் இந்த நியமனம் முறையற்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதே சமயம் நீதிபதி எம் பி லோக்கூரின் கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்துள்ள நீதிபதி ஆர் பானுமதி பவானி சிங்கின் நியமனம் சரியானதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். அதில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படும் ஒருவர் குறிப்பிட்ட நீதிமன்றம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நியமிக்கப்படுபவர் இல்லை என்றும் அவர் அந்த குறிப்பிட்ட வழக்குக்காக நியமிக்கப்படுபவர் என்பதால் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த பவானி சிங்கை மீண்டும் நியமிப்பது சரியானதுதான் என்று குறிப்பிடுவதாக விளக்கம் அளித்துள்ளார். இதையடுத்தே வழக்கின் விசாரணையை கூடுதல் நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வுக்கு மாற்றுவது என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தீர்ப்பு வெளியிடப்படும் வரை ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பை வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த முடிவு குறித்து குறிப்பிட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியே முடிவு எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டிருந்த இடைக்கால ஜாமீன் காலக்கெடுவும் இந்த வாரத்தில் முடிவடைய உள்ளது. இதைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட ஜாமீன் காலத்தை நீட்டிக்க கோரி ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையும் வரும் 17 வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது.
செய்தியை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். இந்த தீர்ப்பில் இரண்டு நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்பளித்திருப்பதற்கு என்னென்ன காரணங்களை கூறியிருக்கிறார்கள் என்று டெல்லியில் இருக்கும் ஏசியன் ஏஜ் பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தொடர்ந்த வழக்கில் பவானி சிங் சிறப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கீழ்கோர்ட்டில் நடைபெறும் ட்ரையல் அதற்குத்தான் நியமிக்கப்பட்டுள்ளார். அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி கர்நாடக அரசு கர்நாடக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பரிந்துரையின் பேரில் தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் பவானி சிங் நியமனம் செய்யப்பட்டார். அந்த ட்ரையல் முடிந்து ஜெயலலிதா மற்றும் 3 தண்டனை வழங்கப்பட்ட பிறகு பவானி சிங்குடைய பணிக்காலம் முடிந்துவிட்டது. அது மேல்முறையீடு செய்யும் பொழுது பவானி சிங் தாமாகவே இந்த வழக்கில் ஆஜராக வழியில்லை. மேலும் இவர் ஆஜராவதற்காக செப்டம்பர் 27 தீர்ப்பு வந்த பிறகு 2014 செப்டம்பர் 29 தமிழக அரசு பவானி சிங்கை உயர் நீதிமன்றத்தில் ப்ராசிக்யூட்டராக ஆஜராவதற்கு அனுமதி அளித்தது. இவர்கள் கர்நாடக அரசிற்கு தான் அவரை நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதே ஒழிய தமிழக அரசிற்கு இல்லை என்று திமுக பொதுச் செயலாளர் வாதமிட்டார். அந்த வாதத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழக அரசின் நியமனத்தை ரத்து செய்தது. ஆனால் ரத்து செய்ததை விட்டு ஆனால் அதன் முரணாக தீர்ப்பளித்தது. ரத்து செய்து விட்டோம், எனினும் பவானி சிங் நியமனம் ஆஜரானதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏனெனில் சிஆர்பிசி செக்ஷன் 301 படி அவர் ஒரு வழக்கில் நியமனம் செய்யப்பட்டவர், அந்த வழக்கு முறை முடியும் வரை ஆஜராகலாம் என்று கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் அவர் ஆஜரானதில் தவறில்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் அன்பழகன். இந்த அன்பழகத்தின் வாதத்தை மதன் லோகூர் ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசுதான் ஒரு வழக்கு ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு மாற்றப்பட்ட மாநிலம்தான் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்ய வேண்டும், தமிழக அரசிற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, எனவே பவானி சிங் நியமனம் செல்லாது, புதிதாக கர்நாடக அரசு கர்நாடக தலைமை நீதிபதியின் பரிந்துரையின்படி புதிதாக நியமனம் செய்ய வேண்டும் என்று மதன் லோகூர் தனது உத்தரவில் கூறியுள்ளார். ஆனால் நீதிபதி பானுமதி அவர்கள் செக்ஷன் 301 சிஆர்பிசி படி ப்ராசிக்யூட்டராக ஒரு வழக்கிற்கு ஒருவர் நியமனம் செய்யப்படுவேரானால் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த வழக்கு மேல்முறையீட்டிலும் அவர் ஆஜராகலாம். இதற்கு செக்ஷன் 301 சிஆர்பிசியில் வகை செய்யப்பட்டுள்ளது. எனவே பவானி சிங் இந்த வழக்கில் மேல்முறையீட்டில் ஆஜரானதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று பானுமதி அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இந்த மாறுபட்டு காரணமாக இந்த வழக்கு மூன்று நீதிபதிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து கான்ஸ்டிடியூட் செய்யப்பட்டு விட்டதா, நியமிக்கப்பட்டு விட்டதா, அது எப்பொழுது தன்னுடைய வேலையை செய்யும்?
அநேகமாக ஒரு வார காலத்திற்குள் இது நியமனம் செய்யப்படும் என்று தெரிகிறது. ஏனெனில் இந்த ஜெயலலிதாவின் ஜாமீன் மனுக்கள் தலைமை நீதிபதி முன்பாக வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்பொழுது இந்த காலதாமதம் குறித்தும் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனம் குறித்தும் அநேகமாக ஜெயலலிதாவின் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதியிடம் எடுத்துரைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு தலைமை நீதிபதி அநேகமாக ஒரு வாரத்திற்குள் இந்த மூன்று நீதிபதிகளை நியமனம் செய்து இந்த அன்பழகனின் மேல்முறையீட்டு மனுக்கு மீண்டும் விசாரணைக்கு வர வாய்ப்பிருக்கிறது.
இதனிடையே இந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு குறித்த இந்த மேல்முறையீடு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து அந்த விசாரணைகள் எல்லாம் முடிவு பெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வருவதற்கு இந்த உச்சநீதிமன்ற விசாரணை என்பது தடையாக இருக்குமா?
அந்த நீதிபதி குமாரசாமி அவர்கள் தீர்ப்பை விசாரணையை முடித்து தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார். அதாவது மார்ச் மாதம் 11 தேதி அவர் அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் 15 தேதி வரை இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு இன்று முடிந்து முடிவு பெற்றதால் அந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டு விட்டது. எனினும் இந்த இரு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கும் காரணத்தினால் இது ஒரு நீதிபதி இந்த வழக்கு முறையான ப்ராசிக்யூட்டர் இல்லாமல் விசாரணை நடைபெற்றதால் இந்த விசாரணையே சட்ட விரோதமானது என்று கூறிய சமயத்தில் அநேகமாக குமாரசாமி அவர்கள் இந்த தீர்ப்பை அளிக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது. ஏனெனில் சட்ட ரீதியாக அவருக்கு எந்த விதமான தடை இல்லை என்று கூறினாலும் ஆங்கிலத்தில் ஜுடிஷியல் ப்ரொப்ரைட்டி என்று கூறுவார்கள். அதன்படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய நியமனம் தவறு என்று கூறிய பிறகு அதை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி குமாரசாமி அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பை கோருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகிறது.
ஏஷியன் ஏஜ் பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன். இந்தியாவில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் துணை கண்டத்தின் மிக பழமையான நாகரிகம் நிலவிய காலமான ஹரப்பா நாகரிக காலத்தைச் சேர்ந்த மனித எலும்புக்கூடுகள் 4 தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இந்திய தொல்லியல் துறையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பாக பார்க்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குநர் டி சத்யமூர்த்தி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இப்ப வந்து நமக்கு பயோமெட்ரிக் டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்திருக்கு. அதை வச்சு இந்த எவ்வரி பார்ட் ஆஃப் த ஒரு ஸ்கெலட்டன் ரிமைன்ஸ் எடுத்து தனியாக அனலைஸ் பண்ணி ஒன்று ஒன்றுக்கும் உள்ளக்கூடிய அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இப்போ டென்டிஷன்ஸ் பல்ல வச்சுருந்தே வந்து நம்ம சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு. அவனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் அவனுடைய ஃபேஸு கூட நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெவலப் ஆகிருக்கு. அது இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எந்த என்ன என்ன டைப் ஆஃப் ஏசஸ் இருந்தாங்கிறது நமக்கு இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா நான் வந்து அரிசனூர் ஸ்டேட் பண்ணும்போது ஒரு சின்ன ஏரியாவில் 125 ஸ்கெல்டன் ரிமைன்ஸ் கிடைச்சது. ஆனால் இது மாதிரி இன்டாக்டாக கிடைக்காது அங்கே. காரணம்னாக்கா இது வந்து எக்ஸ்டெண்டட் பரியர். இந்த டைப்பில் பரியர் எக்ஸ்டெண்டட் ஃபுல் பாடியை அப்படியே புதைச்சி வச்சுருவாங்க பூமியில். ஆனா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஜாடியில வைக்கிறதுனால அது டிஸ்இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுல வந்து மூணு டைப் ஆஃப் பீப்புள் எத்னிக் குரூப்ஸ் இங்க இருந்தாங்கிறதுக்குள்ள ஒரு எவிடன்ஸ். இப்ப நாங்க வந்து ஷெல்டர் ரெமிடன்ஸ் ஸ்டடி பண்ணும்போது ஆஸ்திரேலியால இருந்து வந்து டாக்டர் ராகவன், பத்மநாபர் ராகவன்ங்கிற ஸ்டடி பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கெல்டர் ரிமைன்ஸ் வச்சு நம்ம நிறைய வந்து சிவிலைசேஷன் எப்படி இருந்தது, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், நேச்சர் ஆஃப் லேபர், அவங்களோட ஸ்டேச்சர், அவங்க ஃபேஸ் எப்படி இருந்தது, மனிதன் எப்படி காணப்பட்டான் அப்படிங்கிறது கூட முகத்தை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சயின்ஸ் வந்து ரொம்ப லீப்பாக இருக்கிறதுனால மனிதன் எப்படி வாழ்ந்தான் அந்த காலத்தில் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு எப்படி வாழ்ந்தாங்கிறத ரொம்ப ஈஸியாக இப்போ சொல்லக்கூடிய அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு. இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி.
ஹரப்பன் நாகரிகத்தில் வாழ்ந்த மனிதர்களை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்போ மேலும் கூடுதலான ஆய்வுகள் தேவைப்படுகிறது. அப்போ ஆய்வுகள் செய்யப்படும் பொழுது வந்து சில பகுதிகள் இந்தியாவில் இருக்குது, சில பகுதிகள் இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இரண்டு நாட்டினுடைய அகழ்வாராய்ச்சி அறிஞர்களும் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்ட ஆய்வை மேற்கொண்டா தானே ஹரப்பன் நாகரிக காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றி இன்னும் கூடுதலாக தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அது சாத்தியம் நினைக்கிறீங்களா?
ஆர்க்கியாலஜி சப்ஜெக்ட் வரும்போது இந்த பாலிடிக்ஸ் மறந்து இருந்தாலும் நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணலாங்கிறது ஒன்று. ஆனால் நமக்கு வந்து மோஜிதாரா ஹரப்பா கிடைச்ச போது ப்ரீ இண்டிபெண்டன்ட் இயரால வந்து நமக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ், இவ்வளவு பெரிய சிவிலைசேஷன் இந்தியன் சப் கான்டினென்ட்ல இருந்ததானே. ஆனா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேத்துல வந்து நமக்கு எல்லா சைட்டும் இம்பார்ட்டன்ட் சைட் எல்லாம் பாகிஸ்தானே போனதுனால இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இங்க இதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியாவிலே இந்த 1000 பெரிய சைட்டு நிறைய கிடைச்சிருக்கு. இப்ப தோலாவீரா, இப்ப வந்து ராக்கி கெட்டின்னு ஒரு சைட் கிடைச்சிருக்கு ஹரியானால, அந்த இந்துகிட்ட பார்டர் ஆஃப் டெல்லி. அது வந்து அந்த ராக்கிகடி சைட் வந்து ஃபுல்லா ஸ்டேட் பண்ணா அது வந்து மோஜிதாரா ஹரப்பாவோட பெரிய சைட்டா இருக்குன்னு அதோட எஸ்கேவேட்டர் டாக்டர் சிந்தே, வைஸ் சான்சலர் ஆஃப் டெக்கன் யூனிவர்சிட்டி, இப்போ ஒரு சொல்லியிருக்காரு எங்கிட்ட பர்சனலாக சொன்னாரு. ஸோ அது பாசிபிலிட்டிஸ் தான். ஆனா என்னதான் நம்ம இங்க நிறைய ரிசர்ச் பண்ணா கூட நமக்கு வந்து ஏலிரா கிடைச்ச ஒரு மெட்டீரியல்ஸ், அது இல்லாம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்ம ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம காமன் மேன்கிற மாதிரி ஒரு போஷல் ஒரு யுஎஸ் ஆர்கியாலஜிஸ்ட் கொடுப்போம். அந்த யுஎஸ் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தேவல் கம்பேர் வித் பாகிஸ்தான் கிடைச்ச மெட்டீரியல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய லக்குண்டா தான். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். நமக்கு நேராக பார்க்காம கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள், அது சயின்டிஃபிக்காகவும் இருக்காது. அதனால ஆர்கியாலஜிஸ்டை பொறுத்தவரை இப்போ நியூ கவர்மெண்ட் இங்கே வந்திருக்கிறதுனால இந்த ஆர்கியாலஜிக்கு வந்து பாலிடிக்ஸை மறந்துட்டு நமக்கெல்லாம் ஒரே கல்ச்சுரல் எம்போசிஸ்டாக தான் இருந்தோம். இது வந்து ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை பற்றி சொல்லும் போது மனிதர்கள் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருந்த ஒரு பீரியட் இது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதெல்லாம் மறந்துட்டு ஒன்னா ஒர்க் பண்ணாதான் ஒரு காமன் சிவிலைசேஷன் எப்படி ஏஷியாவில் இருந்ததுன்னு காட்டக்கூடிய ஒரு தகுதிகளும் வரும், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவும் முடியும். அதுக்கு உள்ள இதுகள் ரெண்டு கவர்மெண்ட்டும் எடுத்தால் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபீல்டுக்கும் இந்த ரிசர்ச்சுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குனர் டி சத்யமூர்த்தி. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கைக்கு இந்திய அமைதிப்படையை அனுப்பியது மிக உயர்மட்டத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்று இந்திய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதியும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சருமான வி கே சிங் விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் சுவாமிநாதன்.
இந்தியாவின் மிகப்பெரும் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சினை என்று வர்ணிக்கப்படும் மாவோயிஸ்ட் கிளர்ச்சியாளர்களை கையாள இராணுவம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்து வரும் நிலையில் சமூக பொருளாதார காரணிகளால் ஆயுத மோதல்கள் நிகழும் இடங்களில் இராணுவத்தை பணியமர்த்தினால் அதன் காரணமாக இராணுவத்தின் மதிப்பு குறைந்து போகும் என்று ஜெனரல் வி கே சிங் எச்சரித்திருக்கின்றார். இது தொடர்பாக மேலும் விவரித்த அவர், ப சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது முன்னெடுக்கப்பட்ட பசுமை வேட்டை என்ற பெயரிடப்பட்ட மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் அங்கமாக இராணுவத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்கிற யோசனையை இராணுவ தளபதி என்கிற முறையில் தான் ஆதரிக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். மாவோயிஸ்டுகளால் மிகவும் பாதிக்கப்பட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் எழுதிய புத்தகம் ஒன்றை வெளியிடும் விழாவில் பேசிய போதே வி கே சிங் இந்திய அமைதிப்படை குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார். இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்புவது என்ற முடிவு இராணுவ மட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்றும், இலங்கை அரசுக்கும் புலிகளுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்திய அரசு இலங்கை அரசுடன் மட்டுமே ஒப்பந்தம் எட்டியதை குறிப்பிட்டு காட்டிய அவர், இந்திய இராணுவம் தான் பயிற்சி அளித்த நபர்களுடன் மோத வேண்டிய சூழல் உருவானதாகவும் இது தர்ம சங்கடங்களை தோற்றுவித்ததாகவும் குறிப்பிட்டார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை அழிக்க இந்திய அமைதிப்படைக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் ஒவ்வொரு முறையும் பிரபாகரனை பத்திரமாக செல்ல அனுமதிக்குமாறே உத்தரவு வழங்கப்பட்டது என்றும் வி கே சிங் கூறியிருக்கின்றார். இலங்கையின் முன்னாள் அதிபர் பிரேமதாசா இந்திய இராணுவத்தை எதிர்க்க விடுதலை புலிகளை பயன்படுத்தி கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
வி கே சிங்கின் இந்த செய்தி குறிப்பு இந்திய அமைதிப்படையின் செயல்பாடுகள் குறித்த விவாதத்தை மீண்டும் இந்தியாவிலும் இலங்கையிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாத பிரதிவாதங்களை விளக்கும் மற்றும் ஒரு செய்தி குறிப்பு வழங்குகிறார் மீண்டும் சுவாமிநாதன்.
இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே இந்தியாவிலும் இலங்கையிலும் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. இந்த விஷயம் குறித்து இந்தியாவின் முன்னாள் இராணுவ அதிகாரிகள், ராஜதந்திரிகள், அரசியல்வாதிகள் என பலரும் பேசியிருக்கின்றனர். இந்நிலையில் ஜெனரல் சிங் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் குறித்து அமைதிப்படையில் பணியாற்றிய கர்னல் ஹரிஹரனிடம் கேட்டேன்.
அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. ஏன்னா ஆர்மியின் போன போது நான் அவர் ஆர்மி கமாண்டர் ஹூவாஸ் த மிஷன் கமாண்டர் ஜெனரல் திபேந்தர் சிங் கிட்ட கேட்டேன். நான் வந்து பூனாலேருந்து வந்திருக்கேன், எத்தனை நாள் நான் எனக்கு அங்கே டியூட்டி இது? ஏன்னா நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் தான். அவர் சொன்னார் 3-4 days எல்லாரும் வெப்பன் சரண்டர் பண்ண பிறகு தமிழ் மிலிட்டன்ஸ். ஆனால் வந்து நான் அதுக்கு பிறகு 3 years ஆச்சு நான் திரும்ப வரேன். திபேந்தர் சிங் எழுதின ஒரு புக் எழுதினார்
பிறகு.
ஆமாம், இதுலையும் குறிப்பிட்டிருக்காரு. இதே மாதிரி ஜெனரல் ஹர்கீரத் சிங், ஜாஃப்னா கமாண்டர், இந்த ஆப்ரேஷனை துவங்கினது, அவரும் குறிப்பிட்டிருக்காரு ஒரு கிளியர் கட் அப்ஜெக்டிவ் இல்லைன்னு. சுந்தர்ஜி வந்த போது ஒருத்தர் கேட்டார், அவர் சரியா அதுக்கு ஒன்றும் விளக்கம் கொடுக்கல, அவர் கோவப்பட்டார். அவர் இப்போ உயிரோடு இல்லாதனால அதை பற்றி பேச விரும்பலான்னு. இருந்தாலும் ஆர்மிக்குள்ளேயே வெளிநாட்டில் நடத்த வேண்டிய ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த அந்த அதுவரையில் அணுகுமுறை ஒரு ஓரளவு சரியாக இல்லை, விளைவுதான். ரெண்டாவது கோல்டு வார்னு சொல்கிற பனிப்போர் காரணங்களும் இருக்குது. எல்டிடி மட்டுமோ தமிழ் ஈழத்தை வாங்கி கொடுக்கணும்னு அப்ஜெக்டிவே கிடையாது எப்போதுமே. அப்போது உள்ள அரசியல் மற்றும் செக்யூரிட்டி சூழ்நிலையை பார்த்து எடுத்து முடிவது. அதனால் இது தமிழர்களுக்காக மட்டும் எடுத்த முடிவல்ல.
இல்லை, தமிழர் தரப்பு ஒரு புறம் இருக்கட்டும், முன்னாள் இராணுவ தளபதியான வி கே சிங் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பிடித்து அழிக்க இந்திய இராணுவத்திற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது, ஆனால் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பாக வெளியே செல்ல உதவும்படி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது என்று அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் அங்கே வந்து இன்டெலிஜென்ஸில் புலனாய்வு பிரிவில் இருந்திருக்கீங்க, அது போன்ற உத்தரவுகள் டெல்லியிலிருந்து வந்ததா?
இதுவும் ஒரு ஒரு ரூமர் லெவலில் தான் இருக்குது. எனக்கு தெரிந்தவரை இந்த பாரா கமாண்டோஸ் ஒரு ஆப்ரேஷனில் ஆலம்பில் காட்டுக்குள்ள பிரபாகரனுடைய கேம்பை போய் அடைந்த போது அங்க வந்து உலையில சோறு வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல பிரபாகரன் தப்பிட்டார். அதுதான் மிக மிக நெருக்கமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டது. அது ஒரு புறம். இன்னொரு புறம், அந்த மாதிரி உத்தரவு யாராவது கொடுத்தார்களா அப்படின்னா அது வந்து நான் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்தவரை அப்படி உத்தரவு வரவில்லை
என்றார் கர்னல் ஹரிகரன். இந்திய இராணுவம் இலங்கையில் கால் பதித்த போதே அந்த இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக இந்தியாவில் மிகவும் மதிக்கப்பட்ட முன்னாள் ராஜதந்திரிகள் பலர் குரல் எழுப்பியதை நினைவுகூர்ந்த இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரியான டாக்டர் தயான் ஜெயதிலக இந்தியாவின் முரண்பட்ட குறிக்கோள்களே இராணுவ தோல்விக்கு பிரதான காரணம் என்கிறார்.
இந்த லங்கா அக்கார்ட் வாஸ் a good thing. The IPK was sent just after the accord was signed. So the criticism of sending the IPK.
இந்திய இலங்கை உடன்படிக்கை ஒரு நல்ல முயற்சிதான். அந்த உடன்படிக்கைக்கு பிறகு இந்திய அமைதிப்படை அனுப்பப்பட்டது. அமைதிப்படையை அனுப்பும் முடிவு குறித்த விமர்சனத்தை இந்திய இலங்கை ஒப்பந்தம் மீதான விமர்சனமாக பார்க்கக்கூடாது. இலங்கை பிரச்சினையை தீர்க்க வேறு வழிகள் இருக்கின்றதா என்பது ஆராயப்பட்டிருக்க வேண்டும். கொழும்புக்கான இந்திய தூதராக பணியாற்றிய தாமஸ் அப்ரஹாமின் மகனான தாம் அப்ரஹாம் இது குறித்து முக்கியமான ஒரு விடயத்தை இந்து நாளிதழில் வெளியான கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா 2 நோக்கங்களை ஒரே நேரத்தில் செய்ய முற்பட்டது. இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டை காப்பதாக இந்தியா உறுதியளித்தது. தமிழீழம் வந்தால் அதன் காரணமாக தமிழகத்தில் மாற்றங்கள் வரலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த நோக்கம் ஏற்பட்டது. அதே நேரம் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாகவும் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழல் காரணமாகவும் ஈழப் போராளிகளுக்கு ஆயுதம் அளித்து பயிற்சி அளிக்கும் பெரிய அளவிலான ரகசிய நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுத்தது. இந்த 2 செயற்பாடுகளும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டதால் கொள்கைகளில் மிக பெரும் முரண்பாடுகள் இருந்தது என்று தாம் அப்ரஹாம் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மிகவும் சரியான கணிப்பீடு. அதன் காரணமாக மிகப்பெரிய விலையை அமைதிப்படையினர் கொடுக்க வேண்டியிருந்தது.
இலங்கை ராஜதந்திரி தயான் ஜெயதிலக.
செய்தியை தந்தவர் சுவாமிநாதன். இந்தியாவுக்கு வரும் இலங்கையர்களுக்கான விசா நடைமுறைகளில் நேற்று முதல் முக்கிய மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையிலிருந்து இந்தியா செல்பவர்களை முன்கூட்டியே விசா பிரயாண அனுமதி எடுக்க வேண்டியதில்லை என்றும் அங்கு சென்றவுடன் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இப்போது இது நடைமுறைக்கு வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் இந்திய தூதரகம் செய்தி குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. கடந்த மாதம் 14 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்திருந்த அறிவித்தலுக்கு அமைவாக ஏப்ரல் மாதம் 14 முதல் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் இலங்கையர்கள் மின்னியல் பிரயாண அனுமதி எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் என்ற அனுமதியின் ஊடாக இந்தியாவுக்கு சென்றதன் பின்னர் விசா பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராஜதந்திர அலுவலக மட்டத்திலான கடவுச்சீட்டை கொண்டிருப்பவர்களும் பாகிஸ்தானியர்களான இலங்கை பிரஜைகளும் இந்தியாவில் தொழில் செய்பவர்கள் மற்றும் அங்கு வசிக்கின்ற இலங்கை பிரஜைகள் ஆகியோர் இந்த நடைமுறையை கடைபிடிக்க முடியாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவை மாத்திரமே பிரயாணம் செய்யக்கூடிய இந்த முறையின் மூலம் பெறப்படுகின்ற விசா 30 மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் இந்திய தூதரகம் கூறியிருக்கின்றது. இந்த பிரயாண நடைமுறையின் மூலம் பெங்களூர், சென்னை, டெல்லி, கோவா, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, மும்பை, திருவனந்தபுரம் ஆகிய 9 விமான நிலையங்களின் ஊடாக மாத்திரமே இந்தியாவுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். எனினும் இந்த நடைமுறையின் மூலம் விசா பெறுபவர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறும் போது எந்த ஒரு விமான தளத்தின் ஊடாகவும் அங்கிருந்து பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய நடைமுறை இலங்கை பயணிகளுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கொழும்பில் உள்ள கிளாசிக் டிராவல்ஸ் என்ற பிரயாண முகவர் நிலையத்தின் சிரேஷ்ட முகாமியாளர் ரிம்சான் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ஒன்அரைவல் வீசான்னு கம்ப்ளீட்டா சொல்லிடாது, இது இடிஏ. சரியான ஒன்அரைவல் வீசா இல்ல. இப்ப சிங்கப்பூர் போனா ஒன்றும் இல்லாம சும்மா பாஸ்போர்ட் எடுத்து இன்னைக்கு இரவைக்கு வேணாலும் போயிடலாம். அது வந்து ஒன்அரைவல் வீசா. இது வந்து இடிஏ, எலக்ட்ரானிக் டிராவல் அத்தாரிட்டி எடுத்துதான் போகணும். இது 4 இன் அட்வான்ஸ் தேவை. 3 ஃபார்ம் இருக்குது, அது ஆன்லைன்ல ஃபில் பண்ணி போட்டோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி $50 மாதிரி பே பண்ணணும். பே பண்ணி அதை எடுத்துட்டு தான் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். இதுக்கு முந்தி 14 முந்தி எடுத்தேன்னா விசா அப்ளை பண்றதுக்கு மிச்சம் டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஒரு பேசஞ்சரோட பாஸ்போர்ட், போட்டோஸ், டூரிஸ்ட் விசா எடுக்கிறதுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட ஐடென்டி கார்டு காப்பி, என்னத்துக்கு போறேன் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர், உள்ளே கூட்டி போறேன் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க இருக்குது. பிசினஸ் விசா போறேன்னா இந்த டாக்குமெண்ட்ஸோட வேற BRC பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அதெல்லாம் கொடுக்கணும். இதுல பெனிஃபிட் என்னன்னா இதுல அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. ஆன்லைன்ல எல்லா டீடைல்ஸையும் போண்டி போட்டோ அப்லோட் பண்ணி கிரெடிட் கார்டு பேமெண்ட் கேட்வே இருக்கும் ஆன்லைன்ல, அதையும் கிரெடிட் கார்டால பே பண்ணினா அவ்வளவுதான். சோ அந்த லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இங்க வராது. அதுதான் சிஸ்டம். இப்ப
சிலருக்கு விசா மறுக்கப்படலாம் அல்லவா?
சான்சஸ் இருக்குது. நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான்ல என்ன சரி சம்பந்தம் என்ன சரி இருக்குது, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்குது. அந்த கேள்வியை பொறுத்து சான்சஸ் இருக்குது விசா கிடைக்காம போறதுக்கு.
கிரெடிட் கார்டு அல்லது ஆன்லைன்ல வந்து பே பண்ணக்கூடிய வசதி உள்ளவங்களுக்கு இது சரி, அதே மாதிரி டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது எப்படி, எந்த வகையில பிரயோசனம் நினைக்கிறீங்க?
இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் லேசுன்னு சொல்லலாம். என்ன சொன்னா முந்தி மிச்சம் பேருக்கு எடுத்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்க்கும் இருக்காது. மிச்சம் பேருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இல்லைன்னா பிரச்சனை, அவங்களுக்கு போறதுக்கு வழியே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் அந்த அக்சஸ் பண்ண இயலாத மக்கள் ட்ராவல் ஏஜென்ட் அல்லது அந்த VFS கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஹெல்ப்பர் வந்து எப்படியும் தேவைப்படும் அவங்களுக்கு.
சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அவசர தேவை, அதாவது ஒரு ஃபியூனரல் அல்லது ஒரு அவசரமான ஒரு மெடிக்கல், ஒரு வைத்திய தேவை, இதுகளுக்கு போறதுண்டா உடனடியாக அந்த மாதிரியான தாமதம் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
அது இந்தியன் ஹை கமிஷன் அதுக்கு டிரெக்டா போகணும். நாளைக்கு ஒரு ஃபியூனரல்னா இன்னைக்கு காலையில கொடுத்தா எம்பசிக்கு டிரெக்டா கொடுக்கணும். அது அந்த VFS இல்ல. சோ இதுக்கு பிறகும் அந்த மாதிரி ஒரு சலுகைன்னு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன சரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல ஒன்னும் ஃபில் பண்ண தேவையில்ல, டாக்குமெண்ட்ஸோட போகணும். மேபி டெத் சர்டிபிகேட் ஓ சம்திங் லைக் தட். இந்தியன் ஹை கமிஷனுக்கு டிரெக்டா போனா சரி அக்செப்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸோட போகணும்.
என்ஆர் கொழும்பில் உள்ள கிளாசிக் டிராவல்ஸ் என்ற பிரயாண முகவர் நிலையத்தைச் சேர்ந்த முகாமையாளராகிய ரிம்சான் முகமது அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை நேயர்களே, தற்போதைய விசா நடைமுறைகள் பற்றியும் இந்த புதிய விசா நடைமுறைகள் பற்றியும் உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய பலகணி இடம்பெறவில்லை. அடுத்த வாரம் பலகணி வழமை போல் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ராணுவ நிலைகள் மீது ஃபாக் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. பெண் உரிமைக்காக போராடும் புர்கா அணிந்த பெண் சூப்பர் ஹீரோ பற்றிய பாகிஸ்தானின் கார்ட்டூன் தொடர் இந்த மாதம் இந்தியாவில் ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. இந்தோனேஷிய பணிப்பெண் ஒருவருக்கு சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் தமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமது நாட்டுக்கான சவுதி தூதரை இந்தோனேஷியா அழைத்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.